ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சஹஸ்ரநாமம் 428வது நாமா பஞ்சகோசாந்தர ஸ்திதாயி நமஹ. அதாவது பஞ்ச கோஷங்களுக்கு நடுவில் இருப்பவள், ஐந்து கோஷங்களுக்கு நடுவில் இருப்பவளாக சொல்லப்படுறா அம்பாள். நவாரண பூஜையில் 9வது ஆவரணத்திற்கு பிறகு பிந்துவிற்கு மேல் 5 சிம்மாசனங்கள் இருப்பதாக பாவித்து அங்கு பஞ்சபஞ்சிகா அப்படின்ற பூஜை செய்யப்படுறது. இந்த 5 பஞ்சிகைகள் முறையே பஞ்சலக்ஷ்மிகள், பஞ்ச கோஷங்கள், பஞ்ச கல்பனதைகள், பஞ்ச காமதேனுக்கள், பஞ்சரத்னங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பஞ்ச கோஷங்களின் பெயர்கள் ஸ்ரீவித்யா கோசாம்பா ஆரம்பித்து பரம்ஜோதி, பரானிஷ்கலா, சாம்பவி, அஜபா அப்படின்னு சொல்லப்படுவே. ஸ்ரீவித்யா கோஷம் பிந்துவில் பூஜிக்கப்படுகிறது. இந்த பஞ்ச கோஷங்கள்னு சொல்லக்கூடிய கோஷங்களில் ஸ்ரீவித்யா கோஷம் வந்து பிந்துவில் பூஜிக்கப்படுறது நடுவுநாயகமாக. மற்ற நான்கும் வெளியில் இருக்கும் சிருஷ்டி முதலிய சக்கரங்களில் வெஷ்டி சமஷ்டி பேதத்தால் பூஜிக்கப்படுகின்றன. இந்த நான்கிற்கும் நடுவில் பிந்துவில் ஸ்ரீவித்யா கோஷத்தை பூஜிப்பதால் இந்த நாமா விளங்குறது அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய சரீரத்தில் அன்னமய, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமய, ஆனந்தமய என்ற 5 கோஷங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. ஒவ்வொன்றும் அதன் முந்தியதின் உள்ளே இருப்பவை. ஆகவே மத்தியில் இருக்கும் ஆனந்தமய கோஷத்துடன், அதாவது பிரம்மத்துடன் அம்பாள் அபேதமாக இருப்பதால் இந்த நாமா சித்திக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. இங்கே நடுநாயகமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவித்யா கோசாம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆனந்தமய கோஷத்தோட பிரம்மரூபமான அம்பாள் இருப்பதாக, அதுவும் அபேதமாக இருப்பதாக இந்த நாமா சித்திக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஆதிசங்கர் பகவத் இதற்கு வேறு கருத்து சொல்கிறார். ஆனந்தமய கோஷம் அப்படிங்கிறது நடுநாயமாக விளங்குறது, இருந்தாலும் அது பிரம்மம் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறார். பிரம்மம் இதிலிருந்து வேறு. இந்த சித்தாந்தத்தை அனுசரித்து ஆனந்தமய கோஷமானது பிரகாசாத்மகமான பிரம்மத்தின் சரீரமாக இருக்கும் சித்தக்தியின் ரூபமாக இருப்பதாக சொல்லப்படுது ஆதிசங்கர் பகவத்பாதாவில். இந்த அபிப்பிராயத்தைப்படி இந்த நாமாவிற்கு 5 கோஷங்களுக்கும் நடுவில் இருப்பவள் என்று அர்த்தம். அதாவது அந்த ஆனந்தமய கோஷத்தை தவிர்த்ததாகவும் அதை சம்பூர்ணமாக செய்து கொண்டு சர்வ சாட்சியாகவும் சத்தியஞான ரூபமாகவும் பிரம்மம் இருக்கிறது அம்பாள் இருக்கா. அதாவது நடுநாயமாக இருக்கக்கூடிய ஆனந்தமய கோஷத்தில் தான் இருக்கா, ஆனால் அதையும் பேதிச்சுண்டு அதற்கு மேலே அம்பாள் பிரம்மஸ்வரூபமாக சர்வ சாட்சியாகவும் சத்தியஞான ரூபமாகவும் இருக்கா அப்படிங்கிறத இந்த நாம வளர்க்கறது. அதனால் இங்கே பஞ்ச கோஷங்களுக்கும் நடுவில் இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட பஞ்ச கோஷாந்தர ஸ்திதாயே நம அப்படிங்கிற நாம அம்பாள் வழங்குறா. அடுத்த நாம நிச்சீம மகிமாயே நம. எல்லையற்ற பெருமை உள்ளவள். சீமா என்றால் எல்லை, நிச்சீமா என்றால் எல்லை இல்லாதது. அவளுடைய பெருமை மகிமை இவைகளெல்லாம் எல்லையற்றது. அதனால் எல்லையற்ற பெருமை உள்ளவள் அப்படிங்கிற பொருள்பட நிச்சீம மகிமாயே நம அப்படிங்கிற நாம அம்பாள் வழங்குறா. அடுத்த நாம நித்ய யவ்வனாயே நம. முக்காலத்திலும் மாறாத யவ்வனத்துடன் கூடியவள். வளர்ச்சியும் தேய்வுமின்றி ஒரே நிலையில் தருணியாக, யுவதியாக, இளமையாக இருப்பவளாம். இது முந்தின நாமாக்கள் அனுசரிச்சிருப்போம். நித்யா அப்படிங்கிற நாமாலையும் தருணி, க்ஷயவிருத்தி நீர்முக்தா, வயோவஸ்தா விவர்ஜிதா அப்படிங்கிற நாமால அம்பாளுக்கு இதே பொருள்பட பல நாமாக்கள் அமைஞ்சிருக்கு. திருசதியிலும் லப்த யவ்வன சாலினி அப்படிங்கிற நாமா இதே பொருள்பட விளங்குறது. இங்கு அம்பாள் முக்காலத்திலும் மாறாத யவ்வனத்துடன் யுவதியாக இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட நித்திய யவ்வனாயே நம அப்படிங்கிற நாமால விளங்குறா. அடுத்த நாமா மதசாலினியே நம. ஆனந்தத்தால் நன்கு சோபிக்கிறவள். இதர விஷயங்களில் நாட்டம் இல்லாமல் ஆனந்தம் ஒன்றையே உணர்ந்து அதில் திளைத்து கொண்டிருக்கும் மனநிலையே மதம் அப்படின்னு சொல்லப்படும். அந்த மத நிலையில் நன்கு பிரகாசிக்கிறாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இங்கே மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனந்தத்தால் நன்கு சோபிக்கிறோள் அப்படிங்கிற பொருள்பட மதசாலினியன் மக அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறா. அடுத்த நாமா மதகூர்ணித ரத்தாட்சியின் மக. மதத்தினால் ஆனந்தத்தினால் சுற்றி கொண்டிருக்கும் சிவந்த கண்களை உடையவள். வெளி விஷயங்களிலிருந்து திரும்புவது, சுழலுவது கூர்ணனம் அப்படின்னு சொல்லப்படும். ஆனந்த மதத்தால் இயற்கையாகவே சிவந்த கண்கள் இன்னும் அதிகமாக சிவந்து இருக்கின்றன. வெளிப்பொருள்களில் நாட்டமின்றி சுழல்கின்றனவாம். அதனால் இங்கே மதத்தினால் சுற்றி கொண்டிருக்கும் சிவந்த கண்களை உடையவள் அப்படிங்கிற பொருள்பட மத கூர்ணித ரத்தாட்சியே மக அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறா. அடுத்த நாம மதபாடல கண்டபூவே நமக. மதத்தால் வெண் சிவப்பாக இருக்கும் கண்ணங்களை உடையவள். முன்னர் கூறிய ஆனந்தம் என்ற மதம் என்ற மனநிலையில் உள்ள அம்பாளின் கண்ணங்கள் வெண் சிவப்பாக இருக்கின்றன. பாடல அப்படின்னாக்க பாதிரி பூவின் நிறம் அல்லது ரோஜா பூவின் நிறம் சொல்லப்படுது. அந்த நிறத்தில் அம்பாளுடைய கண்ணங்கள் இருக்கான். மதம் என்பது மத்தியத்தையும் குறிக்கும். அதை குடிப்பதால் சிவந்த கண்ணங்களை உடையவள். மதம் என்பது கஸ்தூரி அப்படிங்கிற வாசனை பொருளையும் குறிக்கும். கஸ்தூரியால் கண்ணங்களில் அலங்காரமாக வரையப்பட்ட பாதிரி புஷ்ப சித்திரங்களை உடையவள் அப்படின்னு ஒரு பொருளாக சொல்லப்படுது. கண்ட என்பது கண்ணம் பொட்டு எல்லாவற்றையும் சேர்த்தும் சொல்லப்படும். ஆகவே கஸ்தூரியால் அலங்காரமாக வரையப்பட்ட பாதிரி புஷ்ப சித்திரங்களை உடைய கண்ட பிரதேசங்களை உடையவள் அப்படின்னு பொருள் படுறது. இங்கே அம்பாள் ஆனந்தம் அப்படிங்கிற மதத்தால் வெண் சிவப்பாக இருக்கும் கண்ணங்களை உடையவள் அப்படிங்கிற பொருள்பட மதபாடல கண்டபூவை நமக அப்படிங்கிற நாமால விளங்குறா. அடுத்த நாம சந்தன திரவ திக்தாங்காயே நமக. அதாவது அரைத்த சந்தனத்தால் பூசப்பட்ட அங்கங்களை உடையவள். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலையும் சந்தனாங்கதி அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இன்பத்தை தருகின்றவையான கேயிரங்களால் அலங்கரிக்கப்பட்டவன். அதே பொருள்பட இங்கே அரைத்த சந்தனத்தால் பூசப்பட்ட அங்கங்களை உடையவள் அப்படிங்கிற பொருள்பட சந்தன திரவ திக்தாங்கே நமக அப்படிங்கிற நாமால் அம்பாள் அழகாக விளங்குறா. இப்படியாக இங்கே குறிப்பிடப்பட்ட நாமாக்களில் அம்பாளுடைய சூட்சும விசேஷம், அதாவது ஐந்து கோஷங்களுக்கு நடுவில் பிரம்மஸ்வரூபமாக இருப்பவள் அப்படிங்கிற சூட்சுமமாகவும், எல்லையற்ற பெருமையை உள்ளவள் அப்படிங்கிற ஒரு பொருள்படவும், முக்காலத்திலும் மாறாத யமுனத்துடன் கூடியவள். இங்கே ஸ்தூல சரீரம் குறிப்பிடப்படுறது. அதுமாதிரி ஆனந்தத்தால் நன்கு சோபிக்கிறவள் அப்படிங்கிற மாதிரியும், அம்பாள் ஆனந்தத்தால் சிவந்த கண்ணங்களை உடையவள், சிவந்த கண்களை உடையவள் அப்படிங்கிற பொருள்படவும், அரைத்த சந்தனத்தால் பூசப்பட்ட அங்கங்களை உடையவள் அப்படிங்கிற பொருள்படவும் ரொம்ப அழகாக வசனியாதி வாக்தேவியாக வர்ணனையாக இங்கே அலங்காரமாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களை மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் நினைக்கிறேன். ராதே கிருஷ்ணா.